உடனே கூடி வாருங்கள், உங்கள் இரு கரமும் கூப்பி வாருங்கள். இறை மக்களே கூடி வாருங்கள், உங்கள் இரு கரமும் கூப்பி வாருங்கள். உறுதியான நம்பிக்கையில் இறையிடம் வரம் கேளுங்கள், கேட்டதெல்லாம் கேட்டபடி கிடைத்ததென்று மகிழுங்கள். இறை மக்களே கூடி வாருங்கள், உங்கள் இரு கரமும் கூப்பி வாருங்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவேல் என் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஈடு இணையிலாம் இரக்கத்தின் வழியில் நாம் இந்த நாளில் இணைந்து ஜெபிக்க நம் எல்லோரும் வந்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடுகிறோம், புனித செசிலியம்மாவுடைய விழா. பாடகர் குழுவினருக்கு இன்றைக்கு நாம விழா, பாடல் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இன்றைக்கு நாம விழா. எழுதுறவங்க, பாடுறவங்க, இசை வாசிக்கிறவங்க, சிடி போடுறவங்க, சிடி வாங்குறவங்க, சிடி விற்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, பாடலோடு தொடர்புடைய எல்லாருக்கும் இன்றைக்கு நாம விழா. உங்களுக்கு தெரியும், நம்முடைய கேசிட்டிச்சில் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலி கொடுக்குறோம் இல்லையா, எத்தனை பேர் பாடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய இசைக்கலைஞர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க, நிறைய பாடகர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க. அவங்க எல்லாருடைய உழைப்பு தான் நம்முடைய திருப்பலி ஒரு மகிமையான திருப்பலியாக மாறுகிறது. அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு தெரிந்த பாடகர்கள் எல்லாருக்கும் நீங்கள் இன்றைக்கு பாராட்டு தெரிவிங்கள், அவர்களுக்காக இன்றைக்கு சிறப்பாக ஜெபியுங்கள். இசை வழி இறைப்பணி, அதுதான் அவர்களுடைய மேலான எண்ணம், அதை நோக்கி தான் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த திருவழிபாடு மிகவும் அழகுறவும் மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் இருப்பதற்கு பாடகர் குழுவும் பாடலும் மிக மிக அவசியம். ஆகவே இந்த நாளில் இந்த பாடலோடு சேர்ந்து நாம் ஜெபிப்பதற்கு காரணமாக இருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களை நினைத்து பார்ப்போம். குறிப்பாக நம்முடைய கேசியில் இருக்கிற பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். அதே போல் நீங்கள் நம்முடைய கேசி டிச்சில் கேசி மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கோம், கேசி மியூசிக் இஜெட் அப்படின்னு வரும் அந்த சேனல், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய கேத்தலிக் சாங்ஸ்லாம் இனிமேல் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நம்முடைய கவர் வெர்ஷன்ஸ் வரப்போகுது, என்னுடைய கிறிஸ்மஸுக்கு ஒரு பாடல் வரப்போகுது, அப்புறம் இன்னும் நம்முடைய இளைஞர்கள் ஒரு சில பாடல்கள்லாம் தயார் செய்கிறாங்க, அது எல்லாமே நமக்கு இனிமேல் கிடைக்கும். அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்தோடு கூடிய ஜெப உணர்வில் நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். இறைவனுடைய அருள் வேண்டி கண்களை மூடி இறை பிரசன்னத்தை நாடுவோம்.
மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை
வேண்டுகின்றோ. உமடியாராகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரும் செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-6 மற்றும் 8-20 முடிய. யூதா அரசன் யோயாக்கிமின் 3 ஆட்சியாண்டில் பாபிலோனிய அரசன் நெபுகத்நேசர் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான். தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாக்கிமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார். அவனும் அவற்றை சீனார் நாட்டிலிருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்து சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான். அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரச குலத்தையும் உயர் குடியையும் சார்ந்த இஸ்ரேலர் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமற்ற, அழகுமிக்க, எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற, அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த, அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாய் இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான். இவ்வாறு 3 பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தை சார்ந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவரிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகின்றேன். ஏனெனில் உங்களையொத்த வயதினரை விட நீங்கள் கலை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும். நீங்கள்தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது, ஐயா, தயை கூர்ந்து 10 உம் ஊழியர்களாகிய எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும். அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும். அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார். அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை 10 சோதித்து பார்த்தான். 10 ஆயின. அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக கலையுள்ளதாயும் உடற்கட்டு மிக செழுமையுள்ளதாயும் காணப்பட்டது. ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார்.
அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டுமென்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நெபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிஸ்ஸாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாயவித்தைக்காரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாய் இருந்ததை கண்டறிந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவென்றென்றும் நீ புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவ எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக. மாற்றியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் நீ புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவ என்றென்றும் நீ புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவ உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கிருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீ புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவ என்றென்றும் நீ புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவ உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர்வானத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவ என்றென்றும் நீ புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றுமக்கே.
லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவிலே அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்தோடு கூடிய இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு உண்மையிலேயே நான் தொடக்க உரையில் சொன்னது போல ஒரு முக்கியமான புனிதனுடைய விழாவை கொண்டாடுகிறோம். குறிப்பாக தனிப்பட்ட விதத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு புனிதை, பெண் புனிதை, அவர்தான் நம் எல்லோரும் அறிந்த புனித செசிலியா. பாடகர் குழுவினுடைய பாதுகாவலி மட்டுமல்ல, பாடகர்கள், பாட்டு எழுதக்கூடியவங்க, இசையமைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு நாம விழா காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த விதத்தில் எனக்கும் இசையில் சிறிதளவு ஆர்வம் இருக்கிறது என்பதனால் நானும் என்னுடைய நாம விழாவாக இந்த நாளை நானும் கொண்டாட விரும்புகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய கேசி ட்ரிச்சி இந்த காணொளியில் காணக்கூடிய பலருமே இசையில் ஆர்வமுள்ளவனாக இருப்பீர்கள். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு நாம விழா வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அத்தோடு உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், நம்முடைய கேசி ட்ரிச்சி சேனலானது கேசி மியூசிக் கிசட் அப்படின்ற ஒரு சேனலாக இசை பிரியர்களுக்கு இறை இசையை தருவதற்காக அந்த சேனலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கேசி மியூசிக் கிசட் அந்த சேனலை ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்கும், அந்த சேனல் வழியாக பாடலை கேட்கக்கூடிய எல்லாரும் இன்றைக்கு தங்களுடைய நாம விழாவை கொண்டாடுகிறார். நல்ல நாளில் நீங்களும் கேசி மியூசிக் கிசட் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய நம்முடைய கத்தோலிக்க பாடல்களை உங்களாலும் கேட்க முடியும் என்கிற அந்த ஒரு சிறிய ஒரு முன்னுரையோடு இன்றைய நாள் இறைவார்த்தை பகிர்வுக்கு நாம் செல்வோம். அன்புக்குரியவர்களே, செசிலியம்மாவுடைய வாழ்க்கையை நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் துறவர வாழ்வு என்பதல்ல, சிஸ்டர்ஸ் இருக்கிறது போல அல்லது துறவர வாழ்வுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல். ஆனால் அந்த சகோதரி ஒரு கிறிஸ்தவம் அல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவள் தான் புனித செசிலியால். ஆனால் அவள் மிகவும் செல்வ சீமாட்டியாக பிறந்ததினால அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த ஆசிரியர்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய பாடத்தோடு சேர்த்து கிறிஸ்துவையும் அவர்களுக்கு கற்பிப்பதனால், அந்த கிறிஸ்துவை அறிந்து கொண்டதனால் அவள் கிறிஸ்தவனாக மாறுகிறார். எந்தளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய பாடல் திறமையை பயன்படுத்தி நிறைய பாடல்களை அவள் இயற்றுகிறாள். எல்லா பாடல்களுமே திருப்பாடல்களை மையம் கொண்டதாக, நன்றியும் துதியும் நிறைந்த பாடல்களாகத்தான் அவள் பல பாடல்களை இயற்றினாள். தன்னுடைய கற்பை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இறுதி வரை ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு பெண்மணியாகவே வாழ்ந்தாள். அவளுக்கு வலேரியன் என்கிற ஒருவனோடு திருமணம் நடைபெறுகிறது. ஆனால் திருமணம் நடைபெற்ற பிறகு அந்த திருமண நாள் இரவிலே இருவரும் கூடி வாழ்வதற்கு முன்பாக செசிலியா அந்த வலேரியனிடம் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே ஆண்டவருக்கு மனம் முடிக்கப்பட்டவள் ஆகிவிட்டேன். என்னை முழுமையாக நான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டேன். அதனால் என்னோடு நீங்கள் வாழ விரும்பினீர்கள் என்று சொன்னால், உள்ளத்தால் அல்ல, என் உடலால் உங்களுடைய அன்பை எனக்கு காட்டவும் முடியாது. எனவே என்னோடு நீங்கள் இறை நண்பராகத்தான் இருக்க முடியும் என்பதை சொல்லுகிறார். அதற்கு வலேரியன் தொடக்கத்தில் கோபப்படுறார். ஆனால் பின்னாடி அவரே கேட்கிறார், அப்படி என்றால் எனக்கு ஒரு அடையாளம் காட்டு. உன்னுடைய கன்னித்தன்மையை காப்பதற்கு கடவுள் உனக்கு ஒரு வானதுதரை தருவன் என்று சொன்னாரே, அந்த வானதுரை எனக்கும் காட்டச் சொல் என்று சொன்னாராம். உடனே செசிலியம்மாள் சொல்லுகிறான், நீங்கள் அந்த வானதுதரை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருத்தந்தை அர்பனிடம் போய் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாய் மாறினீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு வானதுரை காட்டுவதற்கு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறேன் என்று சொன்னாராம். அதன் அடிப்படையில் வலேரியன் ஆண்டவருடைய தூதரை பார்த்த பிறகு அவளை ஏற்றுக்கொண்டதாகவும், பின்னாளில் அவள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மறித்தார்கள் என்றும் அவர் சொல்லப்படுகிறது. இன்று வரை அவருடைய உடல் அழியா வரம்பெற்றிருக்கிறது. இன்னும் அவருடைய வரலாறை நன்றாய் இந்த நாட்களில் நீங்கள் தேடி படித்து இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் இறை செய்திக்குள் நாம் கடந்து செல்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையில் ஒரு சில செய்திகள் என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் இன்றைக்கு யாரை முக்கியத்துவம் படுத்துகிறார் என்று சொன்னால், கைம்பண்ணின் காணிக்கையை பற்றி பேசுகிறார். காணிக்கை போடுங்கள், காணிக்கை எனக்கு இப்போது முக்கியமாக தெரியவில்லை, இந்த கைம்பண்ணை பற்றி நாம் இன்றைக்கு கொஞ்சம் யோசிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தில் வந்து நம்ம பார்க்கிறோம் கைம்பெண்ணுடைய காணிக்கை பற்றி ஆண்டவர் பேசுகிற பொழுது அழகாக சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏழைகளுடைய நற்செய்தி என்று அதை சொல்வார்கள், பாமர மக்களுடைய நற்செய்தி என்று சொல்வார்கள், பெண்களின் நற்செய்தி என்றும் சொல்வார்கள். அதையும் கடந்து கைம்பெண்களுக்கு இந்த லூக்கா நற்செய்தி, நற்செய்தியாளர் லூக்கா நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு சில மேற்கோள்கள் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 36-38 அந்த பகுதியில் பார்த்தோம்னா, கோவிலில் இயேசுவை காணிக்கையாக கொடுக்கிற பொழுது அந்த அங்கே ஒரு பெண்மணி இருக்கிறாள், அன்னாள் என்கிற பானுவேலுடைய மகளாகிய, ஆசேர் குலத்தில் பிறந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்கிற ஒரு கைம்பன், 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்து கணவனை இழந்தவள். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 25-26 அந்த பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எலியாவை பராமரித்த சாரிபாத், ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டு செய்தியை லூக்கா அந்த இடத்துல மேற்கோள் காட்டியிருப்பார். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 11-17 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இறைவார்த்தை பகுதி, நை நகரத்து கைம்பன், அந்த கைம்பனுடைய மகனுக்கு இயேசு தானாக சென்று உயிர் கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 1-8 பார்த்தோம்னா, நேர்மையற்ற அந்த அதிகாரியிடம், அந்த நீதிபதியிடம் போய் நீதி கேட்கக்கூடிய கைம்பன், அவள் கடைசியாக வெற்றி பெற்றதாகத்தான் லூக்கா அதை நிறைவு செய்வார். லூக்கா நற்செய்தி 20வது அதிகாரம் 47வது வசனத்தில் மறைநூல் அறிஞர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கைம்பெண்களுடைய பொருளை கொள்ளையிட்டு செய்தியை அவர் பதிவு செய்திருப்பார். திருத்துதர் பணி அதுவும் லூக்காவே எழுதியதுனால அந்த இடத்துல ஒரு மேற்கோள் இருக்கிறது. திருத்துதர் பணி 6வது அதிகாரம் 1-6 பகுதியை வாச்சோம்னா, இந்த கிரேக்க கைம்பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 7 பேரை நியமிக்க வேண்டும் அப்படின்ற செய்திகளை எல்லாம் லூக்கா நற்செய்தியாளர் அந்த இடத்துல பதிவு செய்திருப்பார். சரி, இவ்வளவு தூரம் லூக்கா நற்செய்தியாளர் கைம்பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கைம்பெண்களை எப்போதும் அணுகிச் செல்லக்கூடியவராக தன்னை காட்டியிருக்கிறார் அவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலத்தில். இப்போ எருசலேம் ஆலயத்தில் தான் இந்த காட்சி நடைபெறுகிறது. நீங்கள் அப்படியே காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லுகிறேன். எருசலேம் ஆலயம் என்பது இன்றைக்கு நாம் பார்ப்பது போல, நம்முடைய ஆலயங்கள் போல ஆலய அமைப்பில் அமைந்திருக்க, அது பல படிநிலை அமைப்புகளாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு எப்படி நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களில் நற்கருணை மையமாக இருக்கிறதோ, அதே போல யூத ஆலயங்களில் அந்த எருசலேம் ஆலயத்தில் உடன்படிக்கை பேழை மையமாக இருக்கு. அந்த உடன்படிக்கை பேழைக்கு அருகிலேயே தலைமை குருக்களும் அல்லது மதம் சார்ந்த காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அருகில் இருப்பார்கள். பிறகு யூதர்கள் இருப்பார்கள், பிறகு யூத பெண்கள், ஆண்கள், அதுக்கப்புறம் பெண்கள், கைம்பெண்கள் கடைசியில் தான் இருப்பாங்க. சரி, இப்போ நீங்க ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க தெளிவாக புரிந்து கொள்வதற்கு சொல்றேன் பாருங்களேன். இயேசு வந்து கோவிலில் ஆடு மாடு விற்பவர்களையும் புறாக்களை மாற்றுவோரையும் அடித்து விரட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த செய்தியை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ற இந்த செய்திக்கு நீங்க வாங்க. ஏன் அவர் கோவப்பட்டு அடித்து விரட்டி விட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த கோவில் படிநிலை அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, கோவிலுக்கு முற்றத்திலே கோவிலுடைய அந்த மையத்தில் போய் யாரும் வியாபாரம் பார்க்க மாட்டாங்க. இந்த வியாபாரம் பார்க்கிறவர்கள் எல்லாருமே கோவிலுடைய வாசல் படியில அல்லது கடைசி பகுதியில் இருந்து தான் இந்த வியாபாரம் செய்வார்கள். இங்கிருந்து தான் அவர்கள் பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு உள்ளே செல்வார்கள். இப்படி வியாபாரம் பார்த்த எல்லாருமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த யூத குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்களுடைய இரத்த உறவுகள், சொந்தக்காரர்கள், ஏற்கனவே திண்டு கொளுத்தவர்கள் இப்போது மீண்டுமாக அந்த வருமானத்தை பார்ப்பதற்காக கோவிலை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இயேசு ஆண்டவர் கோவப்படுகிறார். ஒன்று. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஏழைகள் ஜெபிப்பதற்கு ஏற்கனவே அவர்கள் அந்த திருத்துவீகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த கடைகோடி இடத்தில் இருந்து ஜெபிக்கலாம் என்று நினைத்தால், இவர்கள் எல்லாம் வருமானம் பார்த்து கொண்டு வணிகம் செய்து கொண்டு கூச்சலும் கும்மாளம் போடுகிற இந்த நிலையை கண்டுதான் ஆண்டவர் பொங்கினார். இப்போ இந்த யூத கைமன் எங்கிருந்து ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துலருந்து தான் ஜெபிக்கிறார். எந்த இடத்துல? அந்த கடைசி நிலையில் இருக்கிற அந்த இடத்தில் ஜெபிக்கிறார். நீங்கள் எருசலேம் ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பல காணிக்கை பெட்டிகள் இருக்கும். இந்த காணிக்கை பெட்டிகளில் ஒன்று ஒன்று ஒவ்வொரு காரியத்திற்காக காணிக்கை போடும். இன்றைக்கி நம்ம கோயிலில் காணிக்கை பெட்டி பார்க்கும் போது ஒரு காணிக்கை பெட்டி வைக்கிறோம், அதுலலாம் காணிக்கை எடுக்கும் போது ஒரே தட்டில் காணிக்கை எடுக்கிறோம். நீங்கள் போடுற அந்த காணிக்கையை வச்சு தான் ஃபாதர் வந்து கரண்ட் பில் கட்டுறாரு, அந்த அந்த காசு வச்சு தான் கோயில் மெயின்டெனன்ஸ் பார்க்குறாரு, அவரை மெயின்டைன் பண்ணுறாரு, கோயில் வளாகத்தை மெயின்டைன் பண்ணுறாரு. அதில் தான் சேரிட்டி காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, அதில் தான் நம்ம சாக்ரிஷனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாமே அதில் தான் இருக்குது. ஆனால் எருசலேம் ஆலயம் அப்படி இருக்காது. கிட்டத்தட்ட 13 வகையான உண்டியல்கள் வைக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு உண்டியலும் ஒவ்வொரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். இதில் இந்த 13வது உண்டியல் தான் இந்த கைம்பெண்கள் உட்காரக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய கடைசி பகுதியில் வைக்கப்பட்ட உண்டியல். அந்த உண்டியல் பக்கத்தில் தான் இயேசு ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். அந்த உண்டியலானது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சேரிட்டபிள் டம்பாக்ஸ் அந்த இடத்துல தான் அந்த இருக்குது. இப்போ போகிறவங்கிறவங்களும் அந்த காணிக்கை அதில் போடுறாங்க. இந்த ஏழை கைம்பெண்ணும் அந்த இடத்தில் தான் கொண்டு வந்து காணிக்கையை போடுகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இயேசு முறப்படி உட்கார்ந்து ஜபித்தால் அவர் எங்கே ஜபிக்கலான்னா, அவர் அந்த முன்னாடி போகலாம். கிட்டத்தட்ட அந்த அன்றைக்கு இருக்கிற அந்த சீடர் குலத்தை வைத்திருந்த ஒரு குருக்களில் அவரும் ஒரு குருவாக இருந்தார். முதநிலையில் உட்காரலைட்டினா கூட அட்லீஸ்ட் யூதர்கள் உட்காரக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கடைசி இடத்துல உட்கார்ந்து ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கூச்சலுக்கும் இந்த இறைச்சலுக்கு மத்தியில் இந்த ஏழை கைம்பெண் போடுகிற காணிக்கை அவருடைய கவனத்தை ஈர்க்கிறது. ஈர்த்ததோ இல்லையோ, இந்த இடத்தில் கைம்பெண்ணை உயர்த்தி சொல்ல வேண்டும் என்று இயேசு தீர்மானம் செய்கிறார். அப்போ தான் சொல்கிறார், வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் நீங்கள் காணிக்கையை போட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இந்த ஏழை கைம்பெண் போட்ட காணிக்கை என்னுடைய இதயத்தை தொடுகிறது. நீங்கள் போட்ட எல்லாரையும் காணிக்கையும் விட இவருடைய காணிக்கை உண்மையிலேயே மிக உயர்ந்த காணிக்கை என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார், அவர் தன்னுடைய இருக்கதையும் காணிக்கையாக போட்டு விடுகிறார். 2 தெனாரியம் அல்லது குதிராந்து என்று சொல்கிறார்களே, அப்படின்னா 2 நாள் சம்பளத்தை அப்படியே கடவுளுக்கு போடுகிறார் என்று சொன்னால், அதையும் எந்த நோக்கத்துக்காக போடுகிறார், சேரிட்டபிள் உண்டியலில் கொண்டு வந்து போடுறார். அவரே ஏற்கனவே அடுத்தவுடைய கையை எதிர்பார்த்து பிழைக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட, எனக்கு ஆண்டவர் நாளை தருவார், நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதை வைத்து என்னால் பிழைத்து கொள்ள முடியும், இன்றைக்கு இல்லாதவர்களுக்கு நான் இதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கைம்பெண் கொடுத்த அந்த மனநிலையை தாங்க இயேசு இந்த இடத்துல தூக்கி பிடிக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தளவு, இந்தியாவை பொறுத்தளவு, எல்லா துறையிலும் பற்றாக்குறை இருக்குது. உணவுக்கு பற்றாக்குறை, வேலைக்கு பற்றாக்குறை, இருப்பிடத்துக்கு பற்றாக்குறை, எல்லாத்துக்கும் பற்றாக்குறை இருக்கிறது. இங்கு பற்றாக்குறை என்பதை காட்டிலும் பகிராத குறை தான் அதிகமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு வீடுகள்லையும் எவ்வளோ உணவை நாம் வேஸ்ட் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ துணியை நாம் வேஸ்ட் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்த பீரோவும் எங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் மறையிறோம் முடிஞ்சக்கப்புறம், பூசை முடிஞ்சக்கப்புறம் போய் உங்கள் பீரோவை திறந்து பாருங்கள், எத்தனையோ ட்ரெஸ்ஸு வந்து வருஷத்தில் 1 தடவை போடுறது, 2 தடவை போட்டுட்டு அப்படியே மடிச்சு அங்கே அப்படி அப்படியே வச்சுருப்போம், பகிராக்குறை. ஆனால் இன்றைக்கி இந்த குளிரில், இன்றைக்கி நீங்கள் நவம்பர் மாதம் இன்றைக்கி 22ஆம் தேதி இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா, குளிர் நெருங்கிடுச்சு, எத்தனை பேர் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள், ஆடை உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல், ஒழுங்கான ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க, பகிர்றதே இல்லை. ஃப்ரிட்ஜில் பார்த்தோம்னா அப்படியே உணவுப் பொருட்கள் எப்போதும் அடுக்கி வைக்கப்பட்ட நிலையிலேயே இருக்குது. அன்னன்னைக்கு உணவுக்கு வழி இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இது நாம் சாதாரணமாக வீட்டில் கணக்கெடுத்து பார்த்தாவே நம்மால் சில பேருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறது. தேவைக்கு அதிகமாக வைத்திருக்க கூடாது என்று சொல்வதில்லை, ஒரு அளவுக்கு மேல் இதற்கு நாம் அதை சேர்த்து வைக்க வேண்டும். பணம் சேர்த்து வைக்கிறோம் நாளைக்கு பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதற்கு, ஆனால் ஒரு துணிமணி எல்லாம் பழசாக பயன்படுத்தின பிறகு அந்த பயன்படுத்திய துணியை கூட பயன்படுத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறார்களே, அவங்ககிட்ட போய் நம்ம என்ன செய்யறதில்ல, கொண்டு போய் சேர்க்கறதில்ல, போகி வர அன்னைக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு எரிக்கிறோம். செய்யாதீங்க. நீங்கள் பயன்படுத்த பொருளை பயன்படுத்துவதற்கும் இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அவங்களை தேடி கொண்டு போய் நாம் கொடுக்கணும். இதைத்தான் இந்த ஏழை கைம்பெண் எனக்கு சொல்லித் தருவதாக நான் நினைக்கிறேன். அவள் இருக்கிறாள், ஆனால் அவள் நிலையிலிருந்தே அவள் நினைக்கிறாள், எனக்கு கீழே என்ன 2 பேர் இருக்கானையா, அப்போ எனக்கு கீழே இருக்கிறான் அப்படின்னா ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்காருன்னு அவர் நினைச்சிருக்கா, என்னை ஆண்டவர் நல்லா வைத்திருக்கிறார், என்னை இன்னும் நன்றாக வைத்திருப்பார் என்கிற நம்பிக்கையோடு தான் அந்த அன்றைக்கு பிழைப்புக்கு வைத்திருந்த அந்த காசையும் அவள் போடுவதை பார்க்கிறோம். திருக்குறளில் ஒரு அருமையான குறள் ஒன்று இருக்கிறது, கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் என்று சொல்லுகிறார். அதாவது வல்லல் தன்மையும் வாஞ்சிமிகு சொல்லும் உடையவனை அடுத்தடுத்து சுற்றத்தால் சூழ்ந்து கொண்டே இருப்பர். நீங்கள் கொடுக்கிற மனது கொண்டவளாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உறவுகள் நம்மை தேடி வருவார்கள். அந்த உறவு மனிதனாக இருக்க வேண்டும் அவசியம் அல்ல, இறைவனாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல அவளுடைய கொடுத்தல் உணர்வை பார்த்து அவளை சுற்றி வந்தது யார் என்று சொன்னால் இறைவன் தான் அந்த இடத்தில் சுற்றி வருவதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்கள் விஷயங்களை நாம் நினைப்போம். காணிக்கை போடுறதை பற்றி இன்னைக்கெல்லாம் வந்து கத்தோலிக்க திருச்சபை பெரிய அளவில் அதுக்கு ப்ரெஷர் கொடுத்து சொல்கிறதில்ல. நீங்கள் காணிக்கை போடுங்க, நீங்கள் காணிக்கை போடுங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. அப்படி சொல்கிற சாமியாரே காணிக்கை சாமியார் அப்படின்னு சொல்லி நம்ம பட்டப்பேர்லாம் வச்சு சொல்லுவோம். எந்த நேரம் பார்த்தாலும் சாமி காசு காசுன்னு கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ கத்தோலிக்க திருச்சபை ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் மற்ற மாற்று சபையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் கத்தோலிக்க சபை 100% கூட நம்ம சொல்ல முடியாது. ஃபாதர்ஸ் சரி திருச்சபை பெரிய அளவில் மக்களை நச்சரித்து பணம் வாங்குவதில்லை. ஒரு வேளை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அந்தந்த மாதத்திலே வருகிற ஒரு முக்கிய நிகழ்வுக்காக அதை கேட்பார்களே ஒழிய பிரசபையினர் மாறி நம்ம கேட்கறதில்ல. 10ல் ஒரு பங்கு நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யாரும் நம்ம கேட்கறதில்ல. இன்றைக்கெல்லாம் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில மாற்று சபை சகோதரர்கள் மாற்று சபையில் பிரிவினை சபைகளில் இருக்கிற அந்த பாஸ்டர்ஸ்லாம் பிரசங்கம் வைக்கிறாங்க. நீங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் இன்றைக்கி உங்களுக்கு கையில் இருக்கிற பர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் இன்றைக்கி போட்டு போங்க, கழுத்தில் அடக்கிறது காதில் அடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி போட்டு போங்க, ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தருவார் அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு என்றைக்கு ரெட்டிப்பாய் தருவார் அப்படின்னு போடுறவனுக்கு என்றைக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்ன்றது அவனுக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் அன்னைக்கு இவ பிரசங்க வைக்கிற அந்த பிரசங்கியாருக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கிடைக்குது. அறியாமை, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஆன்மீகத்தை பயன்படுத்தி ஆன்மீக பயத்தை உருவாக்கி அதிலிருந்து இன்னைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாற்று சபையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் கத்தோலிக்க திருச்சபை மக்களை அப்படியாக கஷ்டப்படுத்துவதே இல்லை. உணர்வுகளை புரிந்து கொள்கிறது கிடைக்கிற காரியத்தை கொண்டு எத்தனை ஏழைகளுக்கு நாம் கொடுக்கிறோம். இப்போ மறைபிறப்பு ஞாயிறு கொண்டாடுறோம், அதற்கு கிடைக்கிற காணிகளுக்கெல்லாம் நமக்கு கீழே எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் ஆர் தேர், அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பணத்தை தான் கொடுக்கிறோம். இந்த மனநிலையை திருச்சபை நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் என்ன சொல்கிறது, கொடுக்கிற பொழுது அந்த மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் சோதித்து பார்க்க இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், பணம் கூட கூட செல்வம் கூட கூட நான் உண்மையில் சொல்கிறேன், நம்முடைய நிம்மதி போயிருங்க, நிம்மதி போயிடும். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சிவகங்கையிலேருந்து வரேன், சிவகங்கையிலேருந்து நான் சென்னைக்கு போகிறேன் வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊர்லேருந்து நான் போகிறேன், ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறேன், நாளைக்கு 2 நாள் தங்க வேண்டியிருக்கு, எனக்கு தேவையான துணிமணி எனக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டு ஒரு 2 நாள் செலவுக்கு தேவையான ஒரு 5000 ரூபா பணம் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிம்மதியாக வச்சுட்டு என் பேக்கில் வச்சு தூங்கிட்டு போவேன். ஆனால் என்னோடு பயணம் செய்யக்கூடிய ஒருத்தர் 5 லட்சம் ரூபா பையில் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நான் தூங்குவேன் அவன் தூங்குவேன், யோசிச்சு பாருங்கள், தூக்கமே வராதுங்க. பணம் கையில் இருந்துச்சுன்னா பயம் கூடி போயிடும், யார் நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்களோ, பணத்தை பிடிங்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் கூடிக்கொண்டே போகும். பணம் தேவையில்லை என்று சொல்வதற்கு அல்ல, ஆனால் அதை பிறரோடு பகிர்கிற பொழுது உங்களிடம் இருப்பது இரட்டிப்பாகும் என்பது உண்மை. தேவைக்கு அதிகமாக இருக்கிற காரியங்களை நாம் பகிரும்போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சபையார் போல இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி கொள்ளக்கூடிய திருச்சபை அல்ல நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கு. ஆனால் ஒரு கேள்வி வரும், அதை நீங்கள் ஏழை கைமன் போட்டது போல் நீங்கள் போட சொல்கிறீங்களே, நான் எத்தனையோ முறை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகும்போது உண்டியல் போட்டிருக்கிறேன், எத்தனையோ திருத்தங்களுக்கு போகும்போது நான் உண்டியல் போட்டிருக்கிறேன், எத்தனையோ தான தர்மங்கள் காரியங்கள் நான் செஞ்சுருக்கிறேன், குறிப்பாக நான் ரோட்டில் போகிறேன் பிச்சைக்காரங்களை பார்த்தா 10 ரூபா கொடுக்காம நான் வந்ததே இல்லை, ஒருவேளை உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், நான் எத்தனையோ பேருக்கு உணவு வாங்கி கொடுத்துருக்குறேன், ஆனால் ஏன் கஷ்டமாறலையே, நான் அதே நிலையில் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு புலம்பல் வரும். நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி இதுதான், இதை நானும் பல நாட்களில் நினச்சிருக்கிறேன். இப்போ நான் செய்கிற தான தர்மங்கள், நான் செய்கிற பிறரன்பு காரியங்கள் எல்லாவற்றுக்குமான பலனை நானே அனுபவிக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. ஒரு குடும்பஸ்தராக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு தர்ம காரியம் செய்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு கடவுள் காரியத்திற்கு, ஒரு கட்டுமான பணிக்கு, ஆலய காரியங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அல்ல, உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கலாம், உங்களுடைய பேர பிள்ளைகள் அனுபவிக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் அனுபவிக்கலாம். இது எல்லாமே ஒரு வைப்பு நிதி போல தான். கடவுளுக்கு நாம் கொடுக்கிற காரியத்துக்கு கடவுள் கை மேலே பலன் தரவே மாட்டார். இந்த 2 தினாரியம் கொடுத்துட்டு போன அந்த கைமண்ணுக்கு ஆண்டவர் வீடு திரும்புறக்கலாட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு 200 தினாரியத்தை வச்சுட்டு வரலை, வீடு திரும்புறதுக்குள்ளாட்டியும் போய் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் போட்டு வைக்கல, ஏசு அதை செய்யவே இல்லை, ஆண்டவரும் அதை செய்யவில்லை. ஆனால் இந்த நன்மைத்தனத்தின் பொருட்டு அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனையோ பேர் அந்த கோயிலில் இருந்தாங்க, ஆனால் இந்த கைம்பெண் மற்றும் இன்னைக்கு என்னுடைய பார்வைக்கும் உங்களுடைய பார்வைக்கும் முன்பாக ஆண்டவரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் கைமாறு. ரெண்டாவதுங்க, வழக்கை கொடுப்பது இடக்கை தெரியக்கூடாது என்று சொன்னது மக்களுக்கு கொடுக்க போது மட்டுமல்ல, கடவுளுக்கு கொடுக்கும் போதும் இது சரியாக பொருந்தும். ஆண்டவர் கொடுக்கும்போதும் அப்படித்தான், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி காமிக்கக்கூடாது, ஆண்டவரே நான் உங்களுக்கு இவ்வளோ காரியம் செஞ்சுருக்கிறேன், ஆண்டவரே இவ்வளவு காணிக்கை உங்களுக்கு போட்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய செல்வம் இன்னும் பெருகவில்லையே, என்னுடைய பீரோவில் என்ன காசு வரலையே ஆண்டவரே அப்படின்னு போய் கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது. உங்களுக்கு கிடைக்காது, உங்கள் பிள்ளைக்கு கிடைக்கலாமே, அது உங்கள் பேரப்பிள்ளைக்கு கிடைக்கலாமே. அது வந்து நீங்கள் பணமாக போட்டீர்கள் என்று சொன்னால் பணமாகத்தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. உடல் சுகமாக கிடைக்கலாம், மன அமைதியாக கிடைக்கலாம், குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவுகள் அதன் பொருட்டு நீங்கலாம், உங்களுக்குள் இருக்கிற தேவையற்ற குழப்பங்கள் தீரலாம், இவை எல்லாம் பலனாக கிடைக்கலாம். ஆக நான் போட்ட பணம் எனக்கு பணமாக கிடைக்க வேண்டும் நினைப்பதற்கு இது ஒன்றும் பேங்க் அல்ல, இது ஒரு சீட்டு கம்பெனி அல்ல. நாம் கொடுக்கிற தொகையானது நமக்கு ரெட்டிப்பு ஆசீர்வாதமாக எந்த வழிகளில் வேண்டுமானால் வரலாம், அது யார் மூலமாகவதும் வரலாம், அது யாருக்கு வேண்டுமானால் வரலாம். இதையெல்லாம் நாம் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் கொடுக்கிற பொழுது, ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது அந்த மன நிறைவு நமக்கு இருக்கும். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, இந்த ஏழை கைம்பன் ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது அவளிடமிருந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இறைவன் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்தது. வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவருக்கெல்லாம் உணவு தருகிற பொழுது வானதுதர்களை விட சற்றே சிறியவராக படைக்கப்பட்டிருக்கிற நம்மை விட்டு விடுவாரா என்று இந்த பெண்மணி, இந்த ஏழை கைம்பன் உணர்ந்திருந்தார். நீங்களும் நானும் அந்த உணர்வுக்குள் கடந்து வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த கேள்வியோடு நீங்கள் தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுங்கள். நான் காணிக்கை கொடுப்பது யாருக்கு? முதல் கேள்வி, அதை நீங்கள் கண்டுபிடிங்க. நான் காணிக்கை கொடுப்பது யாருக்கு? நீங்கள் கொடுக்கிற காணிக்கையால் நான் உறுதியாக சொல்கிறேன், கடவுளுக்கென்று ஒரு சந்தோஷம் பிறக்க போகிறது அல்ல. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எதை காணிக்கையாக கொடுக்குறோம்? இந்த உலகத்திலிருந்து பெற்ற பொருளை அவருக்கு காணிக்கையாக கொடுக்கணும். பணமாக இருந்தாலும் சரி, காய்கறியாக இருந்தாலும் சரி, அல்லது விலங்குகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? வேறு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொடுக்குற எல்லாமே இங்கேருந்து எடுத்து அவர்கிட்டே கொடுக்கறது போல தான். ஆனால் ஒரு காரியத்தை கொடுக்க முடியும், நீ கொடுக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்கிற பொழுது எந்த மனநிலையோடு கொடுக்கிறேன், நான் எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதையும் நாம் இந்த நாளில் சிந்திப்போம். யாருக்கு கொடுக்கிறோம்? இறைவனுக்கு கொடுக்கிறோம், இறைவனின் சாயலில் வாழ்கிற மனிதருக்கு கொடுக்கிறோம். இரண்டாவது, எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம்? இதை இரண்டையும் நாம் சிந்தித்து வாழ்வாக்க முயற்சித்தோம் என்று சொன்னால் செசிலியாவுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம், இந்த கைம்பெண்ணுக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் ஜெபிப்போம். ஆமேன். அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலி எல்லாமே இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, செசிலியா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பு அளித்தது போல
இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவை ஆகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாண்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி
கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதை பெருமையடைவதால் நீர் மாற்றி வருகிறீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையின் ஆர்வத்தை கனிவோடு கொடுக்கிறீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகிறீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. புன்னகங்களிலே ஓசன்னா, புன்னகங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா.
வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முதாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதையின் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியானவர்கன நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைய மாவட்டத்தின் ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய நாள் திருப்பள்ளியில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் உடைய திருமுகம் காணும் பெரும் பாக்கியத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான தேவைகள், அப்படி நன்றி நிறைந்த உள்ளம், எல்லாவற்றை நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து தொடர்ந்து உமது இறை அருளினால் அவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருள வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதல் போல, எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை பாராமல்
உம்மீது திரு அவை வைத்திருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் எல்லோரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, ஆண்டவர் உணவாய் நம் உள்ளம் தேடி வந்த ஒரு மகிமையின் நாளிகையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். உயிருள்ள ஆண்டவர் உயிருள்ள வார்த்தை வாயிலாக நம்மோடு பேசிய ஒரு அருமையான இனிமையான தருணத்தையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கொடுப்பதில் இருக்கிற மகிமை, கொடுக்கிற மனதில் இருக்க வேண்டிய பக்குவம், இது ரெண்டையும் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். உள்ளம் தேடி வந்த இந்த அருள் நிறை இறைவன், அருள் வரங்களால் நம்மை நிறைக்க காத்திருக்கிற இறைவன் இதோ அந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். சிறப்பாக இன்றைக்கு பாடகர் குழுவினுடைய விழாவை கொண்டாடுகிற நாளில் நம் சிறப்பாக இன்றைக்கு இந்த ஜபத்தில் பாடகர் குழுவினருக்காக நாம் ஜபிப்போம். பல பங்குகளில் பங்கு சாமியார்கள் எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று இந்த பாட்டு கிளாஸ் தான். கடவுள் கொடுத்த அந்த திறமையை நானா நீனான் போட்டி போட்டுக்கொண்டு தான் என்கிற அகம்பாவத்தோடு தனக்கு இருக்கிற திறமையை ஏதோ அவர்களே வளர்த்து கொண்டது போல, அவர்களாய் உண்டாக்கி கொண்டது போல ஒரு உணர்வு அவர்களுக்குள் வருகிறது என்று சொன்னால், சாத்தான் அவர்களெல்லாம் வந்து கிறிஸ்துவாக அந்த இடத்தில் பயன்படுத்துகிறான். அழகையின் தூதுவனாக பல நேரங்களில் அவர்கள் மாறி போய்விடுகிறார்கள். உங்களுக்கு தெரிந்த அல்லது நீங்கள் பழக்கப்பட்ட பாடகர் குழுவினருக்காக இந்த நாளில் ஜெபிங்க. பல இடங்களில் இளைமறை காயாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. நான் பாடுறதா, நீ பாடுறதா, நான் மெயின் வாய்ஸ் பாடுறதா, இல்லை நான் வந்து குரூப் வாய்ஸ் பாடுறதா, இதெல்லாம் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. இதை வச்சு பல பங்குகளில் பங்கு சாமியாரே பங்கை விட்டு போன கதைகள் எல்லாம் இருக்கிறது. பாடகர் குழு பாட்டு கிளாஸ் பிரச்சனைனாலேயே மன உளைச்சலுக்குள்ளான குருக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நானே அனுபவித்திருக்கிறேன் அவற்றையெல்லாம். அவ இந்த நாளில் சிறப்பாக நம்ம பாடகர் குழுவினருக்காக ஜெபிப்போம். இந்த ஜெப வேலை அவர்களுக்காகத்தான். எத்தனையோ நாள் நம்ம குடும்பத்திற்காக ஜெபிச்சிருப்போம், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிச்சிருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் பொது பார்வையோடு